அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம், அதிசயமாய் நம்மை நடத்திடுவார். ஆனந்தமாய் துதி சாற்றிடுவோம். தேசமே பயப்படாதே, தேவன் பெரிய காரியம் செய்வார். தேசமே பயப்படாதே, தேவன் பெரிய காரியம் செய்வார். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், ஆனந்தமாய் ஸ்துதி சாற்றிடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்புக்குரியவர்களே, பொது காலத்தின் 13 ஞாயிறு திருப்பலியை இன்று நாம் மகிழ்ச்சியோடு சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். கடவுளிடம் கேட்கிற நாம் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோமா? இயேசு கிறிஸ்து மக்கள் கூட்டத்தின் நடுவே சொல்லும் பொழுது பலர் அவரை நெருக்குகிறார்கள். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் தொடும் பொழுது அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டதை அவர் உணர்கிறார். நம் எல்லோருமே கடவுளிடம் ஜெபிக்கிறோம், ஆனால் யார் பெற்றுக்கொள்கிறார்கள்? அந்த 12 இரத்தப்போக்கினால் அவதியுற்ற அந்த பெண்மணி அவருடைய மேலுடையினுடைய ஓரத்தை தொட்டால் போதும் நான் குணமடைவேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு அவரை தொட்டார் பாருங்கள். அவர் தொடும் பொழுது ஆண்டவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டது. அதே நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஆசீரும் அருளும் நம்மை வந்து சேரும், ஆண்டவரிடமிருந்து வல்லமை வெளிப்படும். அன்புக்குரியவர்களே, அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்த்து இந்த திருப்பள்ளியில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதொருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை
ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், துயாவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
ஜெபிப்போமாக. இறைவா, உமதருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவிராக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 13-15 மற்றும் அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 23-24 முடிய. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பைப்பவை. அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கிவிட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறிவரச் செய்தீர்.
சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தே. ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். இறையன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே எனக்கு செவி சாயும் என் மீது இறங்கும், ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவே. ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர்.
இரண்டாம் வாசகம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை வசனங்கள் 7, 9 மற்றும் 13-15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டுமென்று நாங்கள் சொல்லவில்லை, மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாயிருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள்.
நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். Hallelujah,
Hallelujah, Hallelujah, Hallelujah, Hallelujah, Yesuvai pottungal. Hallelujah, 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 Yesuvai pottungal.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 21-43 முடிய. இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகம் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்மில் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தபோது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அம்மளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அம்மளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலிதா கும் என்றார். அதற்கு, சிறுமி உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் அழைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான இறை வார்த்தையினுடைய ஒரு இன்பமான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்வின் ஆழத்தை காண வேண்டும் என்று தான் கடவுள் என்ன செய்திருக்கிறார், நம்மளோட வார்த்தை வழியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். வாழ்வின் ஆழத்தை பார்க்கணும். இப்போது நம்ம வாழ்வு சாவு இரண்டு வார்த்தையை நம்ம வந்து எதிரும் புதிருமாக வைக்கலாம். அந்த வாழ்வினுடைய ஆழத்தை கொடுக்கிறவர் தான் கடவுள். அதனால தான் நம்ம கடவுளை சார்ந்திருக்கிறோம், கடவுளை நோக்கி இருக்கிறோம், இந்த கடவுளை நம்ம தேடுகிறோம். இந்த வாழ்வின் தேவன் அவர். பல இடத்துல கடவுள் தன்னை அப்படியாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் இந்த வாழ்வின் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்திலே நீங்கள் நிறைந்திருப்பது அவருக்கு மகிமையும் உங்களுக்கு மனிதர்களுக்கு இரக்கமுமாக இருக்கிற கடவுளுக்கு மாட்சி அது நமக்கு இரக்கம் வல்லமை கிருபை இப்படியாய் வெளிப்படுகிற இந்த கிருபைகளை இந்த ஆண்டவருடைய நாளில் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நிறைவான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கண்டிப்பாக இந்த திருப்பலியை நீங்கள் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக இருப்பீர்கள். கண்டிப்பாக அதை ஒரு நாளும் நம்ம வந்து மறுக்க முடியாது. நம்ம எந்த இடத்துல எந்த சூழலில் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்குறோமோ அந்த மகிமையை கடவுள் எப்படி கொடுப்பாருன்னா ஆசீர்வாதமாக அவர் திருப்பி கொடுத்து கொண்டே இருப்பார். எங்களுடைய இந்த அருங்குடை இல்லத்தில் இளையோர்கள் நிறைய இருக்கிறாங்க, இளையோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல ஒரு நிலையில் குடும்பம் அப்படி இப்படி சூழல்லாம் இருக்கிறாங்க. ஒரு முறை பார்த்த பொழுது எல்லோரும் ஒரு புறம் வேலை செய்து கொண்டிருந்தாங்க, இன்னொரு புறம் ஒரு நண்பர் வந்து எங்கள் அருங்குடை இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளையோர் ஒருவர் அப்படி அமர்ந்து ஓரமாக உட்கார்ந்திருந்தார். அவர் அங்கிட்டு திரும்பி உட்கார்ந்திருந்தார். பசங்கள்லாம் அவரை குறித்து அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, அவர் ஏதோ ஒரு நில மூழ்கி விட்டார் அப்படி இப்படிலாம் சொல்லி அவங்க கேலி பண்ணாங்க. சும்மா விளையா இதுக்காக நகைச்சுவைக்காக. அப்போ அவர் என்ன செய்கிறார், இவ்வளோ சீரியஸாக உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொன்ன பொழுது அவர் இந்த பணி செய்ய வந்த இடத்துல அவர் ஓரமாக உட்கார்ந்து ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளி பாட்டு அந்த கடமையை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அவர் பூசையை பார்த்து கொண்டிருந்தார். அவர் பூசை பார்க்க நேரத்தில் அவர் எந்திரிச்சு நிற்கிறாரு, அவர் உட்கார்றாரு, காதில் இயர்ஃபோன் போட்டு தான் கேட்குறார். அவ்வளவு பிள்ளைகள் அந்த இடத்துல ஒரு விளையாட்டு போக்காக விளையாண்டு கொண்டிருந்தாங்க, வாலிப பிள்ளைகள் தங்கள் வேலையில எல்லாம் முடிச்சுட்டு. ஆனால் இவர் ஒரு ஓரமாய் உட்கார்ந்து கொண்டு திருப்பலியை பார்த்து கொண்டிருந்தது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது. இன்றைக்கி அநேக வாலிப பிள்ளைகள் இந்த நாட்கள் சண்டேஸ்லாம் என்ன மாசு ஓகே அப்படி இப்படின்னு அப்படி போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கிறோமா, அது வாலிபராக இருக்கட்டும், சிறு குழந்தைகளாக இருக்கட்டும், அல்லது குடும்பஸ்தராக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், குருக்களாக இருக்கட்டும், கன்னியர்களாக இருக்கட்டும், நம்ம ஆண்டவருக்கு உகந்ததை சரியாய் செய்கிற போது ஆண்டவர் தான் வெளிப்படுகிற விதமாய் நமக்கு தன்னை வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துகிறார், வாழ்வின் தேவனாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதுதான் இன்றைக்கி என்னுடைய முதல் வாசகத்தில் பாருங்கள், சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. சாலமணி ஞான நூலினுடைய ஆசீர்வாதமான வார்த்தை இன்றைக்கி இப்படி தான் துவங்குது, சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. அப்போ கடவுள் என்ன விரும்புகிறார், இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். அப்போ கடவுள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்தார். அப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணது எது, அதை தான் வந்து நம்ம இந்த நாளில் சிந்திக்கிறோம். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை, கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை, நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. இதெல்லாம் சொல்லிட்டு கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் இங்கே தான் ஆண்டவர் அதுக்கான ஒரு பட் வைக்கிறார் பாருங்க, ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. ஏற்கனவே ஒரு குழந்தை கேட்டது, ஏன் பிசாசுக்கு வல்லமையை கடவுள் கொடுத்துட்டார். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் விடுத்த அழைப்பையும் ஒரு நாளும் பிடுங்கிறது இல்லை பாருங்களேன். பிசாசு எப்படி வந்தது நமக்கு தெரியும், அதுக்கு கடவுள் வல்லமையான ஒரு அதிகாரத்தை கொடுத்துருந்தார். அது பொறாமையால், கடவுளை பார்த்து பொறாமப்படலாமாக, அவர் தான் எல்லா ஆதி முதல் அவர் தான் எல்லாமே. அப்போ அவரை பார்த்து அவருடைய வல்லமையும் நம்முடைய வல்லமையும் ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்பட்டு நான் கடவுளைப் போல இருக்கிறேன் என்கிற அந்த பெருமையில் அது மடிந்தது. அப்போ பாருங்கள் அது என்ன செய்து, இப்போது அந்த பெருமை என்னை எல்லாருக்கும் கொடுத்து நாம் சாவு என்கிற ஒரு நிலையை அடையும்படியாக அது ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கிடுச்சு. அப்போ அந்த சாபுங்கிறது வந்து யாரோய் சார்ந்தது, அழகையை சார்ந்ததாக இருக்கிற, பிசாசை சார்ந்ததாக இருக்கிற. அப்போ நம்ம ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் வாழ்வு சாவு இது என்ன அப்படின்னு. பைபிளில் வாழ்வு சாவுங்கிறது வித்தியாசமான டம். நம்ம பார்க்குறது போல் ஒருத்தன் மாட மாளிகையை கட்டிக்கிட்டு வாழ்கிறான்னா அவன் நல்லா வாழ்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்வுங்கிறது ஆண்டவருடைய பார்வையில் அது இல்லை. சாவு, ஒருத்தர் திடீர்னு இறந்துட்டாங்க, நல்லா வாழ்ந்த மனுஷன், இந்த பாருங்கள் பொசுக்குன்னு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இவர் சாவு. இப்போ இந்த வாழ்வு சாவுங்கிறது உலக பார்வையில் பார்க்குற விதமாக இல்லை, அதில் நம்ம பார்க்குறது எல்லாமே உண்மைதான். ஆனால் இந்த வார்த்தைகள் விவிலியத்தின்படி வேறு விதமாய் பார்க்கப்படுகிற இன்றைக்கி ஒரு கருத்தியலை நம்ம வைத்து சிந்திக்கிறோம். இப்போது ஆண்டவருடைய பார்வையில் விஷயங்கள் எப்படி இருக்குது, இன்றைக்கி மனிதர்கள் பார்வையில், சமூகத்தினுடைய பார்வையில் அப்படின்னு நம்ம பல பார்வையில் பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து ஆன்மீக தளத்தில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய விரும்புகிறோம் அப்படின்னா, கடவுள் பார்வையில் எல்லாத்தையும் பார்க்க விரும்புகிறோம். இப்போ நம்மளுடைய வியூவர்ஸ், நம்மளுடைய கேசி ட்ரிச்சியாக இருக்கட்டும், அருங்குடை யூடியூபாக இருக்கட்டும், நாங்கள் போடக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நிறைய மக்கள், ஆயிரக்கணக்கான பேர் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணுறாங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் கமெண்ட் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. அப்போது நீங்கள்லாம் யார், நம்மெல்லாம் ஒரு கூட்டம். என்ன கூட்டம், விஷயங்களை கடவுள் பார்வையில் பார்க்க விரும்புகிறவங்க. கடவுள் பாருங்கள் எவ்வளோ பெரிய அபிஷேகத்தினுடைய அடையாளம், உலகத்தினுடைய அவர் தான், எல்லா மூலமும் அவர் தான். அப்போ அவருடைய பார்வையில் நம்ம விஷயங்களை பார்க்குற இன்னொரு சமூகம் என்ன செய்யும்னா, சமூகத்தின் பார்வையில் அதிகாரம், இப்போ பொலிட்டிக்கல், அரசியல், இந்த மாதிரி நீதி, சமூக நீதி, அப்படி அவங்க சமூகத்தின் பக்கமாக இருந்து பார்ப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, கடவுளை பற்றியெல்லாம் பெருசாக வந்து உள்ளத்தில் இருந்தால் கூட அவங்க பெருசாக எடுக்க மாட்டாங்க. அப்போது ஆன்மீகவாதி இவர் தனியாக, அப்போ நான் சமூகத்தை சமூகவாதியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, சோஷியலிஸ்ட் அப்படி நிற்பாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அநீதியின் பக்கம் நின்று பார்ப்பாங்க. அவங்களுக்கு இது எல்லாமே தங்களுக்கு உரியதாக இருக்கணும், நன்மையை பற்றி கவலை இல்லை. அவங்க தீயவர்கள், தீமையினுடைய அடையாளமாக நிற்பாங்க. இன்றைக்கி நாம் அதைத்தான் யோசிக்கிறோம். அழிவுக்காக உழைப்பவர்கள், அழியாமைக்காக உழைக்கிறவங்க, இப்போ இந்த ரெண்டு கூட்டத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ ஒன்று கடவுள் பக்கம் நிற்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை சமூகத்தின் பக்கம் நிற்கிறவங்களாக இருந்தால் கூட, அவங்க நன்மைக்காக நிற்கிறாங்கன்னா அவங்க அழியாமைக்காக உழைக்கிறவங்க அப்படி வச்சுக்கலாம். ஆனால் எந்த தளத்தில், இந்த தளத்தில் நின்னாலும் சரி, சமூக தளத்தில் நின்னாலும் சரி, அவங்க அந்த கூட்டத்துக்குள்ளேயும் அழிவுக்காகவே உழைக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ நம்ம யோசிக்கணும், இன்றைக்கி நான் எந்த பக்கம் நிற்கிறேன், அழியாமையினுடைய அடையாளமாக நிற்கிறேன்னா, அழிவுக்கான அடையாளமாக நான் நிற்கிறேன்னா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம அந்த ஒரு முடிவை நமக்குள்ளே எடுக்கணும். நம்ம வெளியில் சொல்ல தேவையில்லை, நம்மளை நாமே பரிசோதித்து பார்க்குறேன். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள், வாழ்வோரின் அழிவில் என்ன செய்யலை, கடவுள் மகிழ்வதில்லை. எல்லோரும் இருக்கணும்னு தான் ஆண்டவர் ஆசைப்படுறாரு. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆண்டவர் கடவுளுடைய சொந்த இயல்பு எப்படி இருக்குது, அது கொடுப்பதில் மகிழுது. அந்த அடையாளம் எங்கே, ஏதோ இந்த முன்னாடி வச்சுருக்கிறோமே அந்த சிலுவை அடையாளம், அதில் இருக்கிற இயேசு, சிலுவை வந்து கடவுளுடைய அடையாளம், அதில் இருக்கிற மகன் இயேசுவினுடைய, தந்தையினுடைய சாயலாய் வந்தவர். அப்போது இதை தான் நம்ம வச்சு பார்க்குறோம். அப்போது இன்றைக்கி நம்ம யோசிக்கிறோம், அந்த அழிவினுடைய ஆற்றலாய் நம்ம இருந்திடக்கூடாது. எசையா புத்தகத்தில் 56:5 சொல்லுது, என் இல்லத்தில் என் சுற்றுச்சுவர்களுக்குள் நினைவு சின்னம் ஒன்றினை எழுப்புவேன், புதல்வர் புதல்வியரை விட சிறந்ததொரு பெயரை வழங்குவேன், ஒருபோதும் அழியாத என்றுமுள்ள பெயரை அவர்களுக்கு சூட்டுவேன். அப்போ கடவுள் மீண்டும் மீண்டும் என்ன செய்துட்டே இருக்கிறார்னா, ஒரு அழியாத ஒரு அபிஷேகத்துக்குள்ளே இந்த மனுஷ இனம் போகணும்னு அவர் சொல்லி கொடுத்தார். இஸ்ரேல் மக்களை 40 ஆண்டளவா பாலைவனத்தில் போட்டு அடி அடின்னு அடித்தார், நொறுக்கினார், அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இறப்பெல்லாம் வச்சு காட்டினார். எதற்கு அவர் 40 ஆண்டளவாய் அந்த மக்களை வந்து அவர் புடமிட்டார். அந்த இடத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு இனம் கடவுளை உண்மையாய் அறிந்து கொண்ட அந்த அபிஷேகத்தின் இனமாக இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டார். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இன்றைக்கி அந்த இனத்திலிருந்து வெளிவந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. அப்போ நாம் அந்த அழியாமைக்கென்று கடவுள் இருக்கிறாரே, அந்த கடவுளோடு இணைந்து செயல்படுகிறோமா, இதை தான் யோசிக்க ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு அழைக்கிறார். இன்றைக்கி உலகத்தில் எவ்வளவோ அழிவுக்கான அடையாளங்கள்லாம் இருக்கிற, நாம் ஏதோ ஒரு தளத்தில் நாம் என்ன செய்கிறோம், அந்த அழியாமைக்கு அப்படின்ற அந்த நிலையில் இருந்து கொண்டு அழிவுக்குரிய அடையாளமாக நம்ம செயல்படுகிறோம் அப்படின்னா நம்மளை மாற்றிக்கொள்ளணும் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், இன்றைக்கி நச்செய்திக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவர் வந்து இரண்டு விதமான விடுதலையே அந்த இடத்துல கொடுக்குறார். எழுப்புதல், கான்செப்ட் ஆஃப் ரைசிங்னு வச்சுக்கோங்களேன், எழுப்புதல். இப்போ பாருங்கள், ஒரு எழுப்புதல் வந்து தனி மனித நம்பிக்கையை சார்ந்ததாக இருக்கிறார். ரெண்டு சம்பவம் நடக்குது, நீங்கள் வாசிக்கும் போது கேட்டிருப்பீங்க. ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு பெண் என்ன செய்கிறாங்க, வந்து இயேசுவினுடைய ஆடையை தொட்டால் நான் சுகமடைவேன்னு சொல்லி தொட்டு சுகமடைகிறாங்க. கடவுள் அவங்கள எழுப்புறார். என்ன சொல்லி எழுப்புறார், இயேசு அவரிடம், மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போய் நீ நோய் நீங்கி நலமாயிரு அப்படின்னு சொல்லி வார்த்தையால் அவங்களுக்கு ஒரு எழுப்புதலை கொடுத்து, சுகத்தினால் எழுப்புதலை கொடுத்து அவங்களை என்ன செய்கிறாரு, எழுப்பி விடுறார். இன்னொரு காட்சியை நம்ம பார்க்குறோம். சிறுமியினுடைய கையை பிடித்து தலித்தாகும், தலித்தா அப்படின்னா சிறுமின்னு அர்த்தம், கூமி அப்படின்னா எழுந்திரி அப்படின்னு எழும்பு அப்படின்னு, அப்போ தலித்தாகும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அவங்கள எழுப்பி கையை பிடிச்சி தூக்கி எழுப்புறார். இப்போ பாருங்கள், இதில் இரண்டுலையும் பாருங்கள், ஒன்றில் அந்த விசுவாசி நம்பிக்கையாளர் என்ன செய்கிறாங்க, இயேசுவை தொடுறாங்க. இந்த இரண்டாவது காட்சியில் நம்ம பார்க்குறோம், இயேசு மகளை தொடுறார். இப்போ இரண்டு தொடுதலுமே ஆண்டவருடைய பார்வையில் அபிஷேகமானது. அப்போ அந்த மகள் தன்னுடைய விசுவாசத்தின்படி தொட்டால் சுகமடைவேன் என்று நம்பினால் அப்போ அந்த தொடுதலுக்கு ஒரு பலன் இருந்தது. இயேசுவை நம்பி ஓடின அந்த மகனினுடைய குரலை கேட்டு இயேசு தொடுறாரு, அப்போது அங்கே விடுதலை. இப்போ பாருங்கள், இரண்டு தொடுதலுக்கும் வல்லமை உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். இதில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். முதல்ல வந்து தனி மனித நம்பிக்கை, அந்த மகளுடைய அந்த நம்பிக்கை, நான் தொட்டால், நான் செயல்பட்டால் நான் அவரிடத்துல போவேன் அப்படிங்கிற அந்த நான் என்கிற அகந்தை அல்லது நான் என்கிற அந்த விசுவாசம், நான் போகணும். இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனும் நம்ம இதை யோசிக்கணும், நான் இதை செயல்படுத்தணும், நான் எடுக்கணும் முயற்சி. அப்போ என்னிடமிருந்து என்ன வருகிறது அப்படிங்கிறத யோசிக்கணும். இரண்டாவது பாருங்கள், இந்த சிறுமியினுடைய நிலையில் பார்க்குற போது தகப்பன் போகிறார் பாருங்கள். பைபிள் என்ன சொல்லுது, தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான அவர் யார் பாருங்கள், தொழுகை கூடத்தினுடைய தலைவர். அப்போனா அவர் ஒரு டிக்னிட்டரி, ஒரு பெரிய மனுஷன். அவர் தொழுகை கூடத்தில் எத்தனை சர்வீஸ் பண்ணியிருப்பார், லைக் ஒரு ப்ரீஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணியிருப்பார். அவருக்கே ஒரு துன்பம் வந்துருச்சு. அப்போ அவர் அந்த துன்பத்தின் போது அவர் எப்படி அதை கையாளுகிறார், எனக்கு நான் வந்து யார் காலையும் போய் உழுவ மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா இந்த அதிசயத்தை அவர் பார்த்துருக்க முடியாது. அப்போ அவர் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் மன மேட்டிமையை வைத்திருக்காம ஓடிப்போய் என்ன செய்கிறாரு, அவர் ஆண்டவருடைய காலில் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஃபோன் பண்ணல. நிறைய பேர் நம்ம அப்படி தான் இன்றைக்கி செய்கிறோம். கடவுள்கிட்ட வந்து வாங்குறதுக்கு சில ஆசீர்வாதங்களை வாங்கினோம்னா, பூசை ஃபாதர் பூசை வைக்கிறீங்களா, பூசை எழுதி வச்சுருங்க. இப்போது லாக்டவுன் டேஸில் வர முடியாது, நீங்கள் ஒவ்வொரு ஃபோன் சொல்கிறீங்க, தட்ஸ் ஓகே. ஆனால் பூசை, அந்த பூசையெல்லாம் நான் நல்லபடியாக நடக்கிறப்போ சொல்கிறேன். நான் ஒரு சில பேரெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். இப்போ திருச்சியில் நிறைய கோயில்கள் இருக்குது பாருங்களேன், பணம் நிறையா வச்சுருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க, எல்லா கோயிலையும் பூசை எழுதி வச்சுருவாங்க, எல்லா கோயில்லையும் அவங்க பேர் ஒழிக்கும். கடவுள் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பதில் கருவாரா எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ. திருப்பலிக்கு பலன் இருக்குதா, கண்டிப்பாக பலன் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால தான் நாங்கள் அதை திருப்பலி ஒப்பு கொடுக்க சொல்கிறோம். ஆனால் அந்த திருப்பலியை எப்படி ஒப்பு கொடுக்கணும், ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பணம் தூக்கிட்டு வேலைக்காரங்கிட்ட கொடுத்து எப்போ எல்லாத்துலேயும் பூசை எழுதி வச்சுட்டு வாப்பா எல்லா பக்கத்தையும் பூசை ஒழிக்கட்டும், அப்படி இல்லை. நீங்கள் அன்போடு வந்து அந்த ஆண்டவருக்கு முன்னாடி பணிந்து அமர்ந்து நீங்கள் அந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து அந்த நபருக்காக ஜெபிச்சிங்கன்னா அங்கே விடுதலை கிடைக்கும். பாருங்கள், நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மன மேட்டுமையோட, பண மேட்டுமையோட, நம்மளுடைய அதிகார மேட்டுமையோட யாரை ஆள நினைக்கிறோம். இந்த மனுஷன் நமக்கு முன்னாடி ஒரு அடையாளமாக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த தாழ்ச்சி என்கிற ஒன்று குறைந்துட்டே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறிக்கிட்டு இருக்குது. யாருக்கு முன்னாடி நம்ம தாழ்ந்து போக தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை மாற்றிக்கொள்ளணும். ஆண்டவருக்கு முன்னாடி, நீ யாரு முன்னாடி போகிறீங்களோ வரீங்களோ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும். கடவுள் ஓ மானிடா நல்லது எது என ஆண்டவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே. பாருங்கள், ஆண்டவர் வேதத்தில் இறைவாக்கின நூலில் சொல்கிறார், மீக்கா 6:8 சொல்கிறாரு, வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, கடவுள் முன்னாடி நீ தாழ்ச்சியோட இரு. ஓ மானிடா, நல்லது எதையும் ஆண்டவர் உனக்கு காட்டியிருக்கிறாரு, கீழ்ப்படிதலையும் இரக்கம் காட்டுவதையும் கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சியோடு இருப்பதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? நேர்மையை கடைபிடி, மூணு விஷயம் சொல்வார். நேர்மையை கடைபிடி, இரக்கம் காட்டு, கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சியோடு இந்த மனுஷன் வராம பாருங்க. அப்போது ஒரு புறம் கடவுளுக்கு முன்னா இயேசுக்கு முன்னாடி தாழ்ச்சி, இன்னொரு புறம் தன் மகளுக்கான விசுவாசத்தை அவள் அறிக்க இட முடியல. அவள் படுத்து கிடக்கிறாள், ஷீ இஸ் டெட் லைக், நோ, அவள் இன்ஆக்டிவ் ஆகிட்டா. அப்போ அந்த மகளுக்காக இவர் என்ன செய்கிறார்? தன் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். அவர் ஓடி வந்து அவர்கள் மீது, அவள் மீது உங்கள் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். கெஞ்சி மன்றாட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா அதிகாரத்தெல்லாம் காட்டலை. உடனே அவர் வருந்தி வேண்டினார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் அவருக்கு இரக்கம் காட்டி அவரோட வரார், போகிறார். ஹி இஸ் கோயிங் வித் ஹிம். அப்போ பாருங்கள், இந்த உதாரணத்தில் அந்த மகளுக்காக அந்த வீட்டார் போராடுகிற போராட்டம், இந்த வீட்டில் இருக்கிற இந்த அடையாளம். இன்றைக்கி ஒருவருடைய விசுவாசம் அவர் வழியாக வெளிப்படுவது, தனி மனித விசுவாசம். இன்னொன்று, மற்றவருக்காக அவர் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியாத நிலையில் வீட்டில் இருக்கிற இன்னொருத்தர் வெளிப்படுத்தி அவரை காப்பாற்றுவது, போராடி ஜெயிப்பது, ஜெயிக்க வைப்பது. இது ரெண்டுமே இன்னொரு இடத்துல கூட நம்ம பார்க்கலாம். ஒரு முடக்குவாத வந்த மகனை கூட்டிகிட்டு வரும்போது வீடெல்லாம் ரொம்ப இருக்கும், இயேசுவை பார்க்க முடியாது. உடனே என்ன செய்வாங்க, அவங்க நாலு பேர் தூக்கிட்டு வந்தவங்க என்ன செய்வாங்க, ஓட்டை பிரித்து அந்த ஓட்டிலிருந்து என்ன செய்வாங்க, மேலிருந்து அந்த மனுஷனை கீழே இறக்கி ஆண்டவர்கிட்ட அவரை சுகப்படுத்த கேட்பாங்க. அப்போ யாருடைய விசுவாசம், படுத்திருக்கிறவருடைய விசுவாசத்தை விட அந்த தூக்கிட்டு வந்தாங்க பாருங்கள், நாலு பேருடைய விசுவாசம் தான் அந்த மகனுக்கு விடுதலை கொடுக்குது, அவர்களுடைய செயல். அதனால் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய கரத்தில் இந்த விஷயத்தை நம்ம வச்சு நம்ம யோசிக்கணும். நாம் அழிவுக்குரிய அடையாளமாக இருக்கிறோமா, அழியாமைக்கென்று கடவுள் நம்மளை படைச்சாரு அந்த அடையாளமாய் மாறுகிறோமா, அழியாமைக்கென்று உழைக்கிற மனுஷனாய் நீ இருக்கிறாயா? அப்போ அழியாமைக்கென்று நம்ம உழைக்கணும்னா எப்படி இருக்கணும்? இப்போ ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்டபடியாக நாம் உயிர் கொடுக்குறவங்களாக மாறணும், இயேசுவை போல். இப்போ நம்மளால் நம்ம ஆடையை தொட்டோனையும் சுகமடைவாங்களா? அடைய மாட்டாங்க கண்டிப்பாக. திருப்பலி நேரத்துலலாம் நாங்கள் நன்மை கொடுக்கும் போது, இப்படி மக்கள் மத்தியில் போகும்போது ஒரு சில பேர் இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து தொட்டு கும்பிடுவாங்க, ஆடையை தொட்டால் சுகமடைவேன். ஒரு அம்மா வந்து நன்மை கொடுக்கும்போது இங்கே தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க. நான் ஒரு நாள் சொன்னேன், ஏமா என் தொந்தியை தொட்டு தொட்டு கும்பிட்டு போகிறேன் அப்படின்னா, உங்கள் தொந்தியை யார் தொடுறா, நான் ஆண்டவருடைய ட்ரெஸ்ஸை தான் தொட்டு கும்பிட்றேன் அப்படின்னாங்க. இதை நாங்கள் வந்து செய்யுங்கன்னு சொல்லலை, இதெல்லாம் வந்து விசுவாசத்தில் நாங்கள் வைக்கலை, இது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விசுவாசம். அதனால் இதை நாங்கள் சரின்னு சொல்கிறதில்ல. இதே ஆண்டவர் கேட்கலை. ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்களாம் அங்கேயும் போட்டிருக்கிறீங்க, நீங்களாம் செத்தீங்கன்னா நேராக மோச்சம். நான் உடனே என்ன என்னமோ அப்படி சொல்லிவிட்டீங்க, அப்படி வல்லமை எங்களுக்குள்ளே இருக்குதா அப்படின்னா, அங்கே போட்டால் அவ்வளோ வல்லமையா அப்படின்னேன். ஆமாம், அங்கேக்கு அவ்வளோ பெரிய வல்லமை. நான் கூட சொன்னேன், வீட்டில் ரெண்டு அங்கி சும்மா தான் இருக்குது, நான் தரேன், வேணா நீயும் போட்டுக்கோ, நேரம் மோச்சம். அதனால் பாருங்கள், அங்கே போட்டோம் இங்கே போட்டோங்கிறதெல்லாம் கிடையாதுங்க, உள்ளார்ந்த இயல்பு மாற்றப்படணும். இப்போ இன்றைக்கி அழியாமைக்குன்னு நம்மளாம் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருனா, எந்த அழியாமை? சாப்பாடு அழியாமல் இருக்குன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறது போல் நம்ம செய்ய வேண்டியதை செய்தால் தான் நம்ம அழியாமைக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோங்கிறத காட்ட முடியும். சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இப்படி பூசை பார்த்தேன், இந்த இந்த டாக் நல்லா இருக்குது, இந்த டாக் நல்லா இருக்குன்னு நம்ம லைக் போட்டு டிஸ்லைக் போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய எதிர்பார்ப்பா இல்லை, கடவுள் அதை எதிர்பார்க்கல, செயல்பாடு, செயல்பாடு. அப்போது இந்த நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையை செயல்படுத்துறதுக்கு கடவுள் அழைக்கிறார். அப்போ இயேசுவாணி மாறு. அப்போ நம்மளை ஒரு சில பேர் தொட வருவாங்க. அப்போ இயேசு தொட அனுமதிச்சுட்டு யார் தொட்டான்னு தேடுறாரு பாருங்கள், யார் தொட்டா. அப்போ நம்மளை யாரோ ஒருத்தர் தேடி வந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேடுறாங்கன்னா அதை தேடக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கணும். யார் தேடுறாங்க, எதுக்கு தேடுறாங்க, அப்போ அவங்கள நம்ம அறிந்து செயல்படுவது, இதுதான் அழியாமைக்குரிய வழியாக இருக்கிறது. நான் அழியாமைக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வழி இதுதான். அடுத்தவங்க நம்மளை தேடும்போது நம்மளும் என்ன செய்கிறது, அந்த தேடுதலுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பது, எதுக்கு தேடுறாங்க, நான் என்ன செய்ய முடியும். இன்னொரு பக்கம் பாருங்கள், இன்னொருத்தர் அவங்களுக்காக பரிந்து பேசுகிறது. அப்போ யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்காக பரிந்து பேசுகிற போது நாம் செயல்படுறது. அப்போ பாருங்கள், நாம் இந்த ஆண்டவருடைய திட்டத்தில் இயேசுவாய் மாறி இருப்பது, இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்களேன். ஏழு நீதிமொழிகள் 17:5 நம்ம பார்க்குறோம், ஏழையை ஏளனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரையே இகழுகிறார், பிறருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். அப்போ கடவுள் அழியாமைக்கு நம்மளை அழைச்சிக்கிட்டு இருக்கிறார்னா அழியாமைக்குரிய அடையாளங்கள் எது என்பதை அறிந்து செயல்படுவது. அதை தான் இன்றைக்கி 2வது வாசகத்தில் பவுலடியார் அழகாக சொல்கிறாரு, அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாக ஈடுபட வேண்டும். அப்போ நீங்கள்லாம் யார், எங்களுக்கு மட்டும் சொல்கிறாரா, கன்னியர்களுக்கு சொல்கிறாரா, குருக்களுக்கு சொல்கிறாரா, ஊழியர்களுக்கு மட்டும் சொல்கிறாரா, நீங்கள்னு அவர் கொருந்து மக்கள் அனைவருக்கும் சொல்லிட்டாரு, நமக்கும் சொல்கிறாரு, உங்களுக்கும் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீங்க. நமக்கிட்ட நிறையா இருக்குது, அறிவு இருக்குது, பேரார்வம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, நாவன்மை பேசக்கூடிய ஆற்றல் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை கொண்டு அறப்பணியில் முழுமையாக ஈடுபடுங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், அதிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் அவர் பவுலடியார் அழைக்கிறார் பாருங்கள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே, அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அப்போ நாம் என்ன செய்யணும், அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராக மாதிரி இவ்வாறு செய்தார். அப்போ அவர்கிட்டேருந்து வாங்கின செல்வத்தை நாம் அவர் பெயரால் திருப்பி கொடுக்கணும். இட்ஸ் எ ரிலே ரேஸ் தான். ஒரே ஒரு உதாரணத்தை பாருங்கள், இயேசுசாமி இஸ்ரேல் தேசத்தில் அங்கே பிறந்தார். அந்த நாட்டை நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்கள். அங்கே வந்து ஏன் கடவுள் வந்து அவர் அங்கே வச்சார், அந்த உலகத்தினுடைய ஒரு மையமான ஒரு பகுதியை போல் அது இருக்கிற அந்த இடத்துல ஒரு சின்ன நாட்டுக்குள்ளே கடவுள் வந்து இயேசுவை கொண்டு போய் வச்சிட்டார். இயேசு அங்கிருந்து செயல்பட்ட விதம் இன்றைக்கி உலகம் பூரா போய் சென்றடைஞ்சிருக்கு. இதை நான் எப்படி விளக்கி சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு குளத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா, நீங்கள் கல் போடுற இடம் தான் மையம், அங்கே ஒரு வட்டம் உருவாகும், அந்த வைப்ரேஷன் சொல்லுவோம், அந்த கல் போட்டதுனால அந்த தண்ணியில் ஒரு வைப்ரேஷன், அப்படியே அந்த வைப்ரேஷன் அப்படியே அலை மாதிரி ஓடி அந்த குளத்தினுடைய முடிவு வரைக்கும் போகும், எங்கே தடை இருக்குதோ அது வரைக்கும் போகும். அப்போது இயேசுங்கிற வல்லமை இந்த உலகத்தினுடைய மையத்தில் வைக்கப்பட்டாயிற்று. அங்கிருந்து வல்லமை பரவி போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி சேர முடியாத இடத்துலலாம் சேர்ந்துச்சு, எங்கேயுமே இயேசுவை பற்றி தெரியாதுலன்னு யாருமே சொல்ல முடியாதபடிக்கு இருக்கிறது. இப்போ அந்த ரிலே ரேஸில் நம்மளுடைய மூதாதையர்கள் அவங்களுடைய வல்லமையை வாங்கி கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க, எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்தாங்க, இப்போ என்கிட்ட இருக்குது, இப்போ நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, நான் மாற்றி கொடுக்கணும். ரிலே ரேஸ் ஓடும்போது கையில் இருக்கிற கட்டையை அடுத்தவன்ட்ட கொடுத்தா தான் அதை ஜெயிக்க முடியும். அந்த கட்டையை விட்டுட்டால் போட்டியில் அவங்க வெற்றியடைய முடியாது. அதே போல் விசுவாசங்கிற ஓட்டத்தில் மூதாதையர்கள் நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க, இப்போ நாம் எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி ஓடுறோம் இப்போது? நீங்கள் அந்த இறுதி வரை எடுத்து செல்லக்கூடிய ஒரு அடையாளமாக நீங்கள் நிற்கிறீங்களா, இல்லை நீங்கள் தேங்கி கிடக்கிற ஒரு குட்டையாக மாறி, அல்லது பிளாக்கிங் ஸ்டம்பிளிங் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கட்டை அங்கே தடுத்துச்சுன்னா அந்த ஓட்டம் அதோடு நின்றுடும். அப்போ நான் இதோட முடிச்சுக்கிறேன் என்னுடைய விசுவாச ஓட்டத்தை அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே நிப்பாட்டி விடுறோமா, நம்மள்டேருந்து கடந்து போகாதபடி. அப்போ அதுக்கு தான் பவுலடியார் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் பாருங்கள், கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீங்க இல்லையா, அவர் செல்வராயிருந்து உங்களுக்காக ஏழையானார். அப்போ நீ ஏழையாகு, அப்போ எதையாவது கொடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம உடனே கொடு அப்படின்னோடனே உடனே காசு பணத்தை மட்டும் யோசிக்கக்கூடாது, ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எத்தனையோ இருக்கிறது. நம்ம பங்கு தலங்களில், நம்மளுடைய குழுமங்களில் நம்ம எத்தனையோ விஷயத்தை கொடுத்து நம்ம மக்களை வந்து ஆண்டவருடைய அபிஷேகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும், உற்சாகப்படுத்தணும். இதையெல்லாம் நம்ம சூழல்கள் நிமித்தமாய் செயல்பட ஆண்டவர் அழைக்கிறார். அந்த சூழல் எப்படி இருக்கோ அப்படியாக. ஆக அவருடைய வார்த்தையை பாருங்கள், மாறாக நீங்கள் எல்லோரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்லுகிறோம். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை, சமநிலையில் இருங்க. சும்மா போய் துன்பத்தை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு ஐ எம் சஃபரிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்காக இல்லை, சமநிலையில் இருங்க. எதை எப்போ செய்யணுங்கிறத யோசித்து அழகாக செய்யுங்க, அறிவை பயன்படுத்துங்க. ஏழைகளுக்கு கொடுங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ பிச்சைக்கார மாதிரி உட்காந்துரு, இல்லை அது இல்லை, சமநிலையில் இருங்க. அப்போ பாருங்கள், இப்பொழுது உங்களிடம் மிகுதியாக இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். எதில் நீங்கள் நிறைவாக இருக்கிறீங்க அதில் கொடுங்க, உன்ட்டு அறிவு இருக்குதா கொடு. ஆண்டவர் அதுதான் இன்றைக்கி நம்மக்கிட்ட அழைப்பை விடுக்கிறார் பாருங்களேன். அப்போ நம்ம கொடுக்குற போது மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைபடவில்லை. அந்த மன்னாவினுடைய நிகழ்வில் வந்தது. ஆகவே தான் இன்றைக்கி கடவுள் நிறையா சேர்த்து வச்சுட்டு நீ ஒன்றும் ஜெயிக்க போகிறது கிடையாது, நீ பெரிய படிப்பெல்லாம் படித்து எல்லாத்தையும் நான் படித்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ ஸ்பெஷல் இடத்துல போய் உட்கார போகிறதும் கிடையாது. அங்கே எல்லாத்துக்குமே ஆண்டவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதம் ஒன்று தான், அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இருக்கிற ஆசீர்வாதத்தை இங்கே உன்னுடைய மீட்புக்காக பயன்படுத்திக்கோ. இதுதான் அழியாமைக்கென்று உழைக்கிறவருடைய அடையாளம். ஒரு சகோதரி கேன்சர் வியாதியில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வயிற்றில் திடீரென்று ஒரு கேன்சர் என்ற ஒரு செய்தியை அவங்க மருத்துவரிடமிருந்து தெரிந்து கொண்ட உடனே மனமுடைந்து அவர் ஒரு மாத காலம் நிலைகுலைந்து போகிறார். நிலைகுலைந்து போய் அவரிடத்துல நிறைய பணம் இருக்கிறது, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, அந்த சொத்து சுகத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அப்போது அவர் மனமுடைந்த நிலையில் அந்த சகோதரி என்ன செய்தார் அப்படின்னா, ஒரு நாள் உட்கார்ந்து ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற போது, இந்த வியாதி வந்துட்டு விட்டது, இனிமேல் நான் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் டாக்டர் சொல்லியிருக்கிறாரு ஒரு 6-7 மாதம் நான் தாங்குவேன் அப்படின்னு, அந்த 6-7 மாதங்களுக்குள்ள நான் அநேகருக்கு உதவி செய்வேன், இது வரைக்கும் நான் என்னுடைய ஓட்டம், என்னுடைய பணி, என்னுடைய சம்பளம், என்னுடைய காசு, என்னுடைய நிலை உயரணும் இப்படியா ஓடுனேன், என்னுடைய ஓட்டம் யாருக்கும் பலன் கொடுக்கல, அப்போது இனிமேல் இருந்து என்னுடைய ஓட்டத்தை பிறருக்காக நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி ஒரு சில அந்த அவர் தேவைப்படுகிற அந்த மருத்துவ உபகரணங்களை எல்லாம் வாங்கி வைத்து அநேகருக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். மக்களை தேடி சென்று, எளியவர்களை தேடி சென்று அவர்களுக்கான வழிமுறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். பாருங்கள், டாக்டர் 6 மாதம் சொன்னார், 6 மாதம் 1 வருஷமானது அவருக்கு ஒன்றுமே நடக்கலை. அவருக்கு 2 வருடங்களை அவர் தாண்டினார், அவருடைய இறப்பு நிகழவில்லை. அதுக்கு பிறகு அவருக்கு செக் பண்ணி பார்த்தா அந்த புற்றுநோய்க்கான அறிகுறிகளே இல்லாமல் போயிற்று. இது ஒரு சாட்சியமாக ஒரு புத்தகத்தில் அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்போ பாருங்கள், கடவுளுக்காக இந்த பிள்ளைகள் நன்மைக்காக ஓடுகிற போது கடவுள் துன்பங்களை அவர் எடுத்து விடுகிறார். அதனால தான் சொல்கிறோம், செயல்பாடு என்பது ரொம்ப முக்கியம். நம்ம ஆல்ஃப்ரெட் நோபல், அவருடைய பெயரால் தான் நோபல் என்கிற நோபல் பரிசு ஒன்று வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். ஒரு நாள் திடீர்னு காலையில் விழித்தெழுந்து அவர் பேப்பர் பார்க்கும்போது மரணத்தின் வியாபாரி மரித்து விட்டார்னு போட்டிருக்கிறாங்க. அவங்க தவறாக வேறு ஒருத்தர் இறந்ததை இவர் தான் இறந்துட்டாருன்னு சொல்லி அவங்க தவறாக வந்து புரிந்து கொண்டு பேப்பரில் போட்டுட்டாங்க, பேரை போட்டு மரணத்தின் வியாபாரி மரணம் அப்படின்னு. இவர் பார்த்த உடனே அதிர்ந்து போயிட்டார். ஏன் அவருக்கு மரணத்தின் வியாபாரி அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, அவர் இந்த டைமண்ட், அதாவது இந்த நிலக்கரி சுரங்கத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, வேலை செய்யும் போது வெட்டி வெட்டி எடுக்கணும். அதை வந்து இவர் கண்டுபிடிச்சார். அவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இந்த வெடிக்கிற வெடி மருந்துகளை அவர் கண்டுபிடிக்கிறார், அதனுடைய மூலக்கூரை கண்டுபிடிச்சு கொடுத்தார். ஸோ இந்த காரியம் வந்து அவங்களுக்கு உதவி செய்யும், எளிமையாக அவங்க என்ன செய்யலாம், உடச்சி அந்த இதை வச்சுக்கிட்டு உடைக்க முடியும் அப்படின்னு அவர் அறிவியலின் முறைப்படி கண்டுபிடிச்சார். அது அநேக அழிவுக்கு அது உருவாக்கப் போகிறது, அநேக நாடுகளை அழிக்கப் போகிறதுங்கிறத ஒரு சாரார் என்ன செய்தாங்க, கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அவருடைய இந்த தலைப்பை வந்து இவர் பார்த்துட்டு அதிர்ந்து போனார். அதிர்ந்து போய் அவர் உட்கார்ந்து யோசிக்கிறாரு, நான் இந்த கண்டுபிடிப்பினால பல கோடிகளை அவர் வந்து சம்பாதித்து வைத்திருந்தார். அப்போ தான் யோசிக்கிறார், இந்த பணத்தெல்லாம் வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பெயரோடு நான் மறித்தால் அது எவ்வளவு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, இந்த உலகத்தினுடைய அமைதிக்காக யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களுக்கு இந்த பரிசை கொடுங்கன்னு சொல்லி அந்த பணத்தை இன்றைக்கும் பாருங்கள், அந்த நோபல் பரிசுன்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கிறதுன்னா, அந்த அழிவுக்குரிய ஒரு அடையாளத்தை அவர் வைத்து விட்டேன் என்பதற்காக ஒரு அழியாமையின் அடையாளமாக அவர் எப்படி தன்னை மாற்றிக்கொண்டார் பார்த்தீங்களா. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார், இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அதனால தான் ஆண்டவருடைய அந்த காரியத்தை நம்ம உணர்ந்து செயல்பட ஆண்டவர் அழைக்கிறார். எரேமியா 9:3 பொய் பேச தங்கள் நாவை வில்லை போல் அவர்கள் வளைக்கிறார்கள், உண்மைக்காக நாட்டில் யாரும் நிமிர்ந்து நிற்பதில்லை, அவர்கள் தீமையிலிருந்து தீமைக்கே சென்று கொண்டிருக்கிறார்கள், என்னையோ அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரை அறிந்து கொள்ளாதவர்கள் தீமையின்பால் ஈர்க்கப்பட்டு தீமைக்கு தீமையாக அவர்கள் செய்து கொண்டே இருப்பாங்க. ஆண்டவர் விரும்புகிறாரு, உண்மைக்காக நாட்டில் யாரும் நிமிர்ந்து நிற்பதில்லை. தலைவர்கள் நிமிர்ந்து நிற்கிறதில்ல, அந்த நாடு அழிந்து போகிறது, நாட்டு மக்கள் துன்பப்படுறாங்க. நீங்கள் எந்த நாட்டினுடைய பகுதியை வேணாலும் எடுத்து வச்சு பாருங்களேன், அங்கே தலைவர்கள் உண்மையாய் நிற்கிற பொழுது அந்த மக்கள் செழிப்பாக இருப்பாங்க. ஒரு பங்கிலே பங்கு தந்தை உண்மையாக இருக்கிறார் அப்படின்னா அந்த பங்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பங்கு மக்கள் எங்கே போனாலும் எங்கள் ஃபாதர் ரொம்ப நல்ல ஃபாதர்னு சொல்லுவாங்க, இல்லைனா வாய் பேச மாட்டாங்க, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சாமியாரை எதுவும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு. ஃபாதர் எப்படி இருக்கிறாரு, ஓகே அப்படின்வாங்க. அப்போது அவங்க சொல்ல மறுக்கிறாங்க உள்ளத்தில் இருக்கிற வேதனையே. ஒரு குடும்பத்தில் அதே போல் ஒரு தகப்பன், ஒரு தாய், அந்த உண்மைக்கான நிலை இல்லை அப்படின்னா அது கடவுளுடைய வேதனையை அது கொண்டு வருகிற அடையாளமாய் மாறிடும். சீராக்கி ஞான நூல் 4:28 சொல்லுது, இறக்கும் வரை உண்மைக்காக போராடு, கடவுளாகி ஆண்டவர் உனக்காக போரிடுவார். அன்பு பிள்ளைகளே, அழியாமைக்கான அடையாளம் எங்கே இருக்குன்னா உண்மைத்தனத்தில் இருக்குது. இயேசு தான் அந்த உண்மை. இயேசுவினுடைய உண்மைத்தனத்தை ஒரு பார்க்குற நாம அந்த உண்மைத்தனத்திற்குள்ளே வாழ முயற்சிக்கணும். ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு சீராக்கி ஞான நூல் 4:28 இறக்கும் வரை உண்மைக்காக போராடு. அப்படி இறக்கும் வரை நீ உண்மைக்காக போராடினா ஆண்டவர் என்ன செய்வார், கடவுளாகி ஆண்டவர் உனக்காக போரிடுவார். அப்போ உண்மைக்காக போராடுகிற பிள்ளைகள் என்ன, எல்லோரும் நான் சொன்னது போல் இதோ இந்த உலகத்தில் ஒரு நாள் அவங்களும் செத்து போவாங்க. அந்த வாழ்வு சாவுங்கிற அடையாளம், இந்த உடம்பை விட்டு வெளியில் உயிர் போகும்போது நடக்க போகிற நிகழ்வு தான் வாழ்வு சாவுன்னு பைபிள் சொல்லி கொடுக்குது. இதோ என்னுடைய உடலிலிருந்து என் ஆத்மா வெளியில் போன உடனேயும் என் ஆத்மாவை ஆண்டவர் தூக்கிட்டு போனார்னா அதுக்கு கிடைக்கிறது பேர் வாழ்வு. என்னுடைய ஆத்மாவை பிசாசு தூக்கிட்டு போகுதுன்னா அதுக்கு கிடைக்கிறது பேர் சாவு. அப்போது இந்த வாழ்வும் சாவும் எங்கே நிர்ணயிக்கப்படுகிறதுனா இந்த உலகத்தில் நாம் எழுதக்கூடிய தேர்வில், இது தேர்வு எழுதி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் நாம் தேர்வு எழுதுவது போல. அப்போ நம்ம கேட்பதை அறிந்து, ஆண்டவரை புரிந்து, ஆண்டவருடைய திட்டங்களை செயல்படுத்தி, உண்மைக்காக நின்று, இதோ நமக்காக உண்மைக்காக சான்று பகிர்ந்த இயேசுவுக்கு சாட்சியம் பகிர்கிற பிள்ளைகள் எல்லாம் விடுதலையை காண்பார்கள். இந்த அருமையான நேரத்தில் நீங்களும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், அப்பா அம்மாட்ட வெளியில் போகும்போது ஒரு உண்மையை சொல்லிட்டு போங்களேன். சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிக்கிற பொய்த்தனமானது நம்மை பெரிய பொய்களுக்கும் பெரிய தீமைகளுக்கும் நம்மை உள்ளாக்கி விடுகிற. அவர்கள்லாம் யாராக மாறி போகிறாங்கன்னா அழியாமையின் அழிவுக்குரிய அடையாளமாய் மாறி போகிறாங்க. தே ஆர் த சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் டெவில். த டெவில்ஸ் பிசாசுடைய வேலை என்னென்னா டிஸ்ட்ரக்ஷன், கடவுளோட வேலை என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் அழிவின் மக்களா ஆக்கத்தின் மக்களா, இதுதான் இன்றைக்கி இருக்கிற போராட்டம். அதை நன்மை தீமைன்னு கூட நீங்கள் விளங்க பண்ணலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்மைக்காக நிற்கிறவங்க தங்களை அழித்து நன்மைக்கு உயிர் கொடுப்பாங்க, உண்மைக்கு உயிர் கொடுப்பாங்க, ஆண்டவருக்கு மாட்சி கொடுப்பாங்க. நான் செய்கிற செயல்களை பார்க்கிற அவர்கள் மக்கள் கடவுளை புகழ்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. நான் சரியானதை செய்கிற போது தானே என் கடவுளை அவர்கள் புகழ்வார்கள். அப்போ கடவுள் அவர்கள் என்னால் கடவுள் புகழப்படுகிற போது கடவுள் என்னை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? நான் மரிக்கிற போது, நீ மரிக்கிற போது, ஆண்டவருக்காக ஓடி உழைத்து களைத்து போன பிள்ளை மரித்து இதோ இந்த உடல் கீழே விழுகிற பொழுது உனக்காய் வானம் திறக்கும், வானத்திலிருந்து குரல் உனக்காய் கேட்கும், இதோ என் அன்பார்ந்த மகன், இதோ என் அன்பார்ந்த மகள், இவரில் நான் பூரிப்படைகிறேன். இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்களாக மாற விரும்புவோர் அழியாமைக்கென்று இருக்கக்கூடிய ஆண்டவர் பக்கமாய் நின்று ஓடுவோம், உழைப்போம், வெற்றியடைவோம். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.